நண்பலையிலும் வாரம் தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை உளவே உயிர் என்ற சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம எல்லாரும் ரொம்பவே அருமையான முறையில் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று இயற்கை விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொடுமையான் மலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் டாக்டர் எம் சந்திரசேகரன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று அங்கக பூச்சி மேலாண்மை பற்றிய பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர இருப்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் குடிமையான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அங்கக பூச்சி மேலாண்மை முனைவர் பேராசிரியர் மு சந்திரசேகரன் ஐயா அவர்கள். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் பேராசிரியர் மு சந்திரசேகரன். பூச்சியியல் துறையில் வந்து கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறேன். குறிப்பாக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் பலவிதமான ஆராய்ச்சிகள் கட்டுரைகளை நான் எழுதியுள்ளேன். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை குறித்து விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பலவிதமான வயல்வெளி திடல் பள்ளிகள், உழவர்களுக்கான கருத்து மன்றங்கள், உழவர்களுக்கான மேடை பேச்சுகள் போன்றவற்றில் பங்கேற்ற அனுபவங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் இன்று இந்த புதுகை பண்பலை மூலமாக உங்களை சந்தித்து இந்த அங்கக பூச்சி மேலாண்மை குறித்த ஒரு சிறிய விளக்கத்தினை உங்களுக்கு அளிப்பதற்கான இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். நன்றி.
நன்றி சார். அங்கக பூச்சி மேலாண்மை அப்படின்னா என்ன சார்?
அங்கக பூச்சி மேலாண்மை அப்படின்றது வந்துமா, இது வந்து பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக பலவிதமான ரசாயனங்களை உழவர்கள் நம்பி இருக்கிறதுன்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வெறுமன ரசாயனங்களை நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக அவற்றை மட்டுமே நம்பி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் பல முறை ஒரே வயலில் வந்து ரசாயனங்களை நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுவதன் மூலமாக பயிர்களுக்கு அந்த நாம் எந்த பொருளை விளைவிக்கிறோமோ அந்த பொருளில் நச்சுத்தன்மை கூடுகிறது. இப்படி அந்த நச்சுத்தன்மை கூடும்போது அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அதை அனைத்தும் நம் உடலில் சென்று மனிதர்களாகிய நமக்கு பல உடல் உபாதைகளை ஏற்படுத்துகின்றது.
அங்கக பூச்சி மேலாண்மை முறைகளை நாம் ஏன் சார் பின்பற்றணும்?
அங்க நல்ல கேள்விமா. இந்த அங்கக பூச்சி மேலாண்மை முறைகளை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் போது, இப்போ உழவர்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பலவிதமான ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். அவ்விதமான ரசாயனங்கள் ஒவ்வொன்றும் கடைகளில் சென்று வாங்கும்போது அவற்றின் விலை மதிப்பு அதிகமாக உள்ளது. இந்த அங்கக பூச்சி மேலாண்மையில் நாம் அவ்வளவு செலவுகள் செய்ய தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த ரசாயன பூச்சிகளுக்குள்ளே மயன்களை பயன்படுத்தும் போது நாம் பயன்படுத்தும் ரசாயனத்தில் 5 முதல் 10% மட்டுமே அந்த பூச்சிகளை கொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 90% அனைத்தும் அந்த வயலிலேயே படிந்து மண்ணை நச்சாக்குகிறது. அந்த காய்கறிகளிலும் அந்த பழங்களிலும் உள் புகுந்து அது மனிதனை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது மனித உடலை நச்சாக்குகிறது. அதற்போக சுற்றுச்சூழலை ஆகிய நாம் நீர் காற்று போன்றவை மாசுபட மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே இந்த சூழல்களை நாம் தவிர்த்து இன்வரும் காலங்களில் நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு போன்றவை இயற்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த சுற்றுச்சூழலை காக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாகிறது. இந்த சுற்றுச்சூழலை நாம் காக்க வேண்டியமானால் இது இந்த காலத்தின் கட்டாயம். நாம் ரசாயன பயன்பாட்டை குறைத்து இந்த அங்கக வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்றாகும்.
அங்கக மற்றும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி மேலாண்மை முறைகள் அப்படின்னா என்னங்க சார்? அது பற்றின தகவலை கொஞ்சம் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க.
பொதுவாக இந்த அங்கக பூச்சி மேலாண்மையில் நம்ம ரசாயனம் தவிர்த்த பிற முறைகளை நம்ம வகைப்படுத்துகிறோம். ரசாயனம் தவிர்த்த பிற முறைகள் அப்படின்றது என்னென்னா, ரசாயனம்ன்றது இல்லாமல் அந்த பிற முறைகள் அப்படின்னு நம்ம வரும்போதே அந்த மாதிரியான பூச்சி மேலாண்மைகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாகவும் இயற்கைக்கு எந்தவித ஒரு சேதாரத்தையும் விளைவிக்காததாகவும் நம்மளுடைய உணவு பண்டங்களில் நச்சுத்தன்மையை குறைப்பதாகவும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த அங்கக பூச்சி மேலாண்மையில் உழவர்கள் வெளியில் சென்று ஒரு பூச்சிக்கொல்லியை வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. அவர்கள் செய்யும் பலவிதமான முறைகளை அவர்கள் மாற்றி சிந்தித்து செயல்படுத்தினால் இந்த அங்கக பூச்சி மேலாண்மையை அவர்கள் கையாண்டுவதற்கு சமமாக முடியும். இப்பொழுது குறிப்பாக உழவர்களுடைய ஒரு குறைபாடு என்னவென்றால், அங்கக பூச்சி மேலாண்மையை உழவர்கள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்று கேட்டால், அனைத்து உழவர்களும் அங்கக பூச்சி மேலாண்மையை கையாள்கிறார்கள். அவற்றில் என்ன இடர்பாடு என்றால், நாம் எதற்காக இந்த மேலாண்மையை செய்கின்றோம், நாம் எதற்காக இந்த செயலை செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். இந்த அங்கக பூச்சி மேலாண்மையில் ஒரு புரிதல் கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் செய்யும் வழிமுறைகளையே காலம் மாற்றி செய்யும்போதோ, தக்க காலத்தில் செய்யும்போதோ, தக்க தருணத்தில் செய்யும்போதோ, அது அங்கக பூச்சி மேலாண்மையின் ஒரு அங்கமாக நாம் சேர்த்து விடலாம். குறிப்பாக உழவியல் முறைகள், இயந்திரவியல் முறைகள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் போன்றவற்றை நாம் பின்பற்றுவதன் மூலம் இந்த அங்கக பூச்சி மேலாண்மையை சிறந்த முறையில் நாம் கையாள முடியும்.
அங்கக பூச்சி வேளாண்மையில் பல முறைகள் பற்றி சொன்னீங்கய்யா, அதில் உழவியல் முறை அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா.
உழவியல் முறை, உழவியல் முறை அப்படின்றது வந்துட்டு நம்ம இப்போ நீங்கள் கேட்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ இந்த உழவியல் முறைகளை சொல்ல போகிறேன். ஆனால் இதை நான் சொல்லி முடிக்கும்போது தான் தெரியும், இது எதுவுமே நம்ம புதுசாக செய்யலையே, ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்றது உழவர்களுக்கு புரிய வரும். அதாவது இந்த உழவியல் முறைகள் என்பது ஒவ்வொரு உழவரும் இப்போது தற்போது கையாண்டு கொண்டிருக்கும் முறை மட்டுமே. நம்ம என்ன கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறைகளில் நம்ம பலதரப்பட்ட பயிர்களை ஒன்றிணைக்கிறது, வரப்புகளில் ஓரத்தில் வந்துட்டு வரப்பு பயிர்கள் பயிரிடுறது, ஒரு கவர்ச்சி பயிர்களை பயன்படுத்துறது, ஒரு ஊடு பயிர் முறைகளை பயன்படுத்துறது, இது போன்ற பல சிறந்த முறைகளை, அப்புறம் வந்துட்டு அடவு அடர்த்தியான முறைகளை பயிர் வளர்க்குறோமா, மிக அடர்த்தியாக வளர்க்குறோமா, குறைவான அடர்த்தியில் வளர்க்குறோமா, விதைக்கும் பருவத்தை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், நீர் மேலாண்மை எப்படி செய்கிறோம், இதை எல்லாமே ஒருங்கிணைச்சி வர்றது தான் இந்த உழவியல் முறைகள். அப்போ எந்த ஒரு விவசாயியுமே வந்துட்டு வயலில் வந்துட்டு ஒரு பயிர் பண்ணி அறுவடை பண்ணுற வரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக நீர், ஒரு பயிருக்கு வந்து நீர் மேலாண்மை செய்வார்கள், நீர் கட்டுவார்கள், உரம் போடுவார்கள், அவர்கள் வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள், எப்பொழுது விதைக்க வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். இவை அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் அது அங்கக மேலாண்மையின் ஒரு பகுதியாக அமையும்.
இயந்திர முறை பூச்சி மேலாண்மைன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
இயந்திரவியல் பூச்சி மேலாண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த இயந்திரவியல் பூச்சி மேலாண்மையில் வந்துட்டு நம்ம இயந்திரங்களை, அதாவது இயந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு கருவிகளையோ இயந்திரங்களையோ பயன்படுத்தி பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது வந்து உதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ தென்னை மரம், மாமரம், முந்திரி மரம் போன்றவற்றில் வேர் பகுதிகளை தாக்கும் புழுக்கள் வந்து நமக்கு அதிகமாக தென்படுறது இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 மாத கால இடைவெளி, 3 மாத கால இடைவெளியில் அந்த வேர் பகுதிகளை சுத்தம் செய்து அங்குள்ள புழுக்களை நாம் வந்து கையாலோ இல்லது ஒரு சில சின்ன ஒரு இரும்பு கம்பிகளை கொண்டோ அந்த புழு பருவங்கள் அகற்றிவிட்டு பின்னர் ஒரு முறை நாம் இயற்கை உரங்களை அந்த இடத்தில் வைத்து நீர் கட்டும்போது அந்த மரங்களுக்கான வளர்ச்சி, அந்த மரங்களுக்கான பூ பிடிக்கும் தன்மை போன்றவற்றை நாம் மாற்றி அதிக மகசூலை பெறலாம். அதே வகையில் இந்த காய்கறி பயிர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால், இவற்றில் நாம் அந்த புழுக்களை தாக்கும் அந்த பூச்சி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை நாம் இந்த பொறிகளை கொண்டு நாம் கட்டுப்படுத்தலாம். இவற்றில் பலவிதமான பொறிகள் உள்ளன.
விளக்கு பொறி எப்போ வைக்கணுங்கய்யா, எப்போ பயன்படுத்தக்கூடாது?
இப்போ வந்து இயந்திரவியல் முறையில் ஒரு முக்கியமான முறை விளக்கு பொறி வைத்தல். விளக்கு பொறி வைப்பதன் மூலம் நாம் பலவிதமான பூச்சிகளுக்கு சேதம் விளைக்க வைக்கக்கூடிய அந்து பூச்சிகள் போன்றவற்றை, தாய் அந்து பூச்சிகள், விளக்கு பொறி வைப்பதன் மூலம் எந்த ஒரு தருணத்திலும் புழு பருவங்களை நாம் கவர்ந்து அழிக்க முடியாது. விளக்கு பொறி வைப்பதன் மூலம் தாய் அந்து பூச்சிகள், ஆண் பூச்சி, பெண் பூச்சி போன்றவற்றை மட்டுமே நாம் வந்து கவர்ந்து அழிக்க முடியும். அந்த விதத்தில் இந்த விளக்கு பொறிகளை வைக்கும்போது நாம் வண்டு இனங்களையும் இவற்றில் வந்து கவர்ந்து அழிக்கலாம். தாய் பூச்சிகளையும் பெண் பூச்சிகளையும் அதிக அளவில் கவர்ந்து அழிக்கும்போது அவற்றின் இனப்பெருக்கம் தடைபடுகிறது. அதனால் அடுத்து வரும் காலகட்டங்கள், அதாவது இந்த பயிர் ஒரு விளக்கு பொறியை வச்சு நல்லபடியாக வந்து நம்ம நிறைய பூச்சிகளை கவர்ந்து அழித்து விட்டோம் என்றால், அதற்கு அடுத்து நாம் அடுத்த சீசனில் நம்ம போட போகிற பயிரில் வந்துட்டு இந்த தாய் பூச்சிகள், பொதுவாக தண்டு துளைப்பான், காய்ப்புழுக்கள் போன்றவற்றின் தாய்ப்பூச்சிகளை நாம் குறைக்கலாம்.
ஐயா, இந்த விளக்கம் சொல்லும் போது ஒட்டுப்பொறின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா என்ன?
ஒட்டுப்பொறி, இந்த இயந்திர முறைகளை பயன்படுத்துவதில் வந்துட்டு ஒட்டுப்பொறி முறைகளை பயன்படுத்துவதுன்றது ஒரு அங்கம். இந்த ஒட்டுப்பொறி முறைகளை பயன்படுத்தும் போது இப்போ பொதுவாக வந்து கண்ணுக்கு தெரியாத அல்லது சிறியதாக உள்ள பூச்சிகள், உதாரணமாக பார்த்தோம்னா பூப்பேன், இலைப்பேன், அசுவினி, மாவுப்பூச்சி, வெள்ளை ஈ போன்றவற்றை நாம் வந்து இந்த ஒட்டுப்பொறிகளை பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஏன்னா இந்த அசுவினி, வெள்ளை ஈ, இலைப்பேன்கள், பூப்பேன்கள் போன்றவை மிக மிக சிறிய பூச்சினங்கள். இவை காற்றினாலும் அடித்து செல்லக்கூடிய இயல்புடையவை, ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு வந்து வேகமாக வந்து சென்று அமரக்கூடிய இயல்புடையவை, சிறிதுக்கு தூரம் வரை வந்து பறக்கும் இயல்பு கொண்டவை. இவற்றை வந்து அவை பறந்து செல்லும் போதோ காற்றில் அடித்து செல்லும் போதோ அவற்றை நாம் கவர்ந்து அழிப்பதற்கான ஒரு முறை. அப்படி கவர்ந்து அழிக்கும் போது அவை எந்த வண்ணத்திற்கு அவை கவரப்படுகின்றன என்பதை அறிந்து அதற்கேற்ற ஒட்டுப்பொறிகளை நாம் வைக்க வேண்டும். உதாரணமாக இந்த இலைப்பேன், பூப்பேன் போன்றவை இப்போ நீல மற்றும் ஊதா வண்ணங்களுக்கு ஒரு கவரும் இயல்புடையவை. அந்த வயலில் வந்து நம்ம வந்துட்டு நீல வண்ண இல்லை ஊதா வண்ண அட்டை பொறிகளை நாம் வைக்கலாம். வெள்ளை ஈக்கள், வெள்ளை ஈக்கள் வந்து பெரும்பாலான பயிர்களில் வெள்ளை ஈக்கள் என்பது ஒரு மிக மிக முக்கியமான சேதத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சி. இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் நீல வண்ண ஒட்டுப்பொறியை போகலாமா என்றால் செய்யக்கூடாது, ஊதா வண்ண ஒட்டுப்பொறிக்கு செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. அப்போ வெள்ளை ஈக்களை எதை வைத்து கட்டுப்படுத்த முடியும்? வெள்ளை ஈக்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் வெள்ளை ஈக்கள் மிக அதிகமாக மஞ்சள் நிறத்திற்கு கவரப்படுபவை. அப்பொழுது அந்த வயலில் வந்து மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை நாம் வைக்க வேண்டும். இவ்வாறு இப்போ சில வயல்களில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தத்து பூச்சிகள் அதிகமாக இருக்கும். அவ்வாறு போன்ற தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆரஞ்சு வண்ண ஒட்டுப்பொறிகளை நாம் பயன்படுத்தலாம். ஒட்டுப்பொறிகள் என்பது நாம் மிகவும் குழப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அல்ல. எந்த ஒரு அட்டையோ, ஒரு தார்ப்பாய் அல்லது ஒரு பாலித்தீன் பேப்பர் போன்றவை இந்த வண்ணத்தில் இருப்பதை போன்று நாம் தேர்ந்தெடுத்து அவற்றில் நாம் ஏதோ வந்து நாம் பயன்படுத்தப்பட்ட, குறிப்பாக வந்து ஆமணக்கு எண்ணெய் அல்லது பயன்படுத்தப்பட்ட வேறு ஏதாவது எண்ணெய்கள் போன்றவற்றை நாம் அவற்றில் மீது தடவி அவற்றை ஆங்காங்கு வயலில் வைக்கலாம். குறிப்பாக இந்த ஒட்டுப்பொறிகளை ஒரு பூச்சி இனங்கள் நம் வயலுக்கு வந்துவிட்டதா என்பதை கண்காணிக்கவும் பயன்படுத்தலாம், இல்லை அந்த பூச்சி இனங்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தலாம். கண்காணிப்பதற்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 5 என்ற அளவில் உங்களுக்கு தேவைப்படும் அந்த எந்த பூச்சி தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் மஞ்சள் அல்லது நீலம் அல்லது வெள்ளை ஒட்டுப்பொறி அல்லது ஆரஞ்சு ஒட்டுப்பொறி போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். இதே அந்த பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த நினைத்தீர்களானால் ஒரு ஏக்கருக்கு 25 என்ற அளவில் வந்து நாம் இதை வைக்கலாம். குறிப்பாக இப்போ தென்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வெள்ளை ஈக்களின் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அந்த இடத்தில் நாம் பெரிய பெரிய தார்ப்பாய்களை, மஞ்சள் வண்ண பாலித்தீன் ஷீட்டுகளை வந்து நாம் ஆமணக்கு எண்ணெய் தடவி ஆங்காங்கு மரத்திற்கு இடையே கட்டுவும் போது அதில் நாம் அந்த சுருள் ஈ போன்ற வெள்ளை ஈ போன்றவற்றை நாம் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம்.
இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா தகவல்களுமே மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுங்கய்யா. இதைவிட சிறப்பாக பூச்சிகளை கவர வேறு ஏதாவது பொறிகள் இருக்கா?
இதை நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதைவிட பூச்சிகளை கவருவதற்கு சிறந்த பொறிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம இனக்கவர்ச்சி பொறி அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண் பெண் பூச்சிகள் அவற்றில் உடலிலிருந்து ஒருவித ரசாயன திரவத்தை சுரக்கும் இயல்புடையவை. இது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆண் பூச்சி பெண் பூச்சியை கவர வேண்டுமென்றால் அதன் உடலில் ஒரு விதமான ரசாயன திரவம் சுரக்கும். ஒரு பெண் பூச்சி அது இனம் சார்ந்த ஒரு ஆண் பூச்சியை கவர வேண்டுமென்றால் அதனுடைய உடலில் வந்து ஒரு ரசாயனம் சுரக்கும். இது போன்ற ரசாயனங்களை எந்த விதமான ரசாயனங்கள் என்பதை கண்டறிந்து அவற்றை ஆய்வகத்தின் அடிப்படையில் நாம் அந்த ரசாயனங்களை செயற்கை முறையில் எப்படி உருவாக்க முடியும் என்பதை உருவாக்கி அதை அவற்றை வந்து நம் வயலில் பயன்படுத்தி இந்த பூச்சிகளை கவர்ந்து அழித்து கொள்வது இந்த இனக்கவர்ச்சி பொறிமுறை. இது வந்து இப்போ ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு பூச்சி இனங்களுக்கும் தகுந்த இனக்கவர்ச்சி பொறிகள் கண்டறியப்பட்டுள்ளன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இவற்றை லியூர் என்று சொல்வார்கள். இவற்றை வைப்பதற்கு இந்த இனக்கவர்ச்சி இந்த லியூர் என்பதை பொருத்துவதற்காக பொறிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் பல்வேறு வகையான பொறிகள் உள்ளன. அவற்றில் புனல் வகை பொறிகள் உள்ளன, தட்டு வகை பொறிகள் உள்ளன. இவற்றை வந்து நாம் வந்து பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தும் போது பார்த்தோம் என்றால் இவற்றில் இந்த லியூர் எனப்படும் அந்த இன கவரும் பொருள் அவற்றை பயன்படுத்தும் போது அவை எந்த வயலில், பருத்தி வயலில் எந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக நாம் நெல்லில் பயன்படுத்துகிறோம் என்றால் நெல்லில் தண்டுப்புழு தண்டு துளைப்பான் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சிற்போ லியூர் என்ற ஒரு இனக்கவர்ச்சி பொறியினை நாம் பயன்படுத்தலாம். அதே பருத்தியில் நீங்கள் பச்சைக்காய் புழுவை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவற்றிற்கு ஹெலிலியூர் என்ற ஒரு இனக்கவர்ச்சி பொறி அங்காடிகளில் கிடைக்கிறது. அவற்றை நாம் வாங்கி பயன்படுத்தலாம். அதே வந்து நீங்கள் வந்துட்டு தக்காளி, வெண்டை, ஆமணக்கு, முட்டைக்கோசு, வெங்காயம், புகையிலை போன்றவற்றிலெல்லாம் ஸ்போடாப்டிரா எனப்படும் புழு, புரடீனியா புழு என்று தமிழில் கூறுவோம். இந்த புழுக்களின் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்போடோலியூர் என்ற ஒரு இவற்றை வந்து நாம் பயன்படுத்தலாம். கரும்பினை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மூன்று விதமான புழுக்கள் சேதத்தை விளைவிக்கும். இளங்குருத்து புழு, இடைக்கணு புழு, நுனி குருத்து புழு. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் இது போன்ற இணக்கவர்ச்சி பொறிகள் அங்காடிகளில் கிடைக்கின்றன. அவற்றை வாங்கி நாம் பயன்படுத்தலாம். மலைப்பகுதிகளில் விளையும் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் போன்றவற்றை என்ன வந்து பார்த்திங்கன்னா அதில் வைர முதுகு அந்துப்பூச்சி என்பவை மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் நாம் அந்த வைர முதுகு அந்துப்பூச்சிக்கு டிபிஎம் லியூர் என்று ஒன்று கிடைக்கிறது. அவற்றை நாம் பயன்படுத்தலாம். இவற்றில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் பழை ஈக்களை கட்டுப்படுத்துவதில் மிக 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 முக்கிய பங்கு வகிக்கிறது. மா, சப்போட்டா போன்ற கொய்யா போன்ற பழத்தோட்டங்களில் பாக்டரோசிரா இனங்களைச் சார்ந்த புழுக்கள் அதிகமாக இருக்கும். அதே காய்கறி இனங்கள் அதாவது புடலை, பீர்க்கம், பாகல் போன்ற கொடி வகை இனங்களை காய்கறி இனங்களில் தாக்கும் பூச்சிகளில் ஜுகோடாக்கஸ் என்ற பழ ஈக்களின் தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போது பழ ஈக்களை நீங்கள் மாந்தோப்பு, சப்போட்டா, கொய்யாத்தோப்பு போன்றவற்றில் கட்டுப்படுத்த பாக்டரோலியூர் என்ற ஒரு இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தலாம். அதே நான் சொன்ன இந்த பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய் போன்றவற்றில் இந்த பழகிகளை கட்டுப்படுத்துவதற்கு கியூலியூர் என்ற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு இனக்கவர்ச்சி பொறியினை நாம் குறிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தும் போது எந்த பூச்சிகளுக்கு எந்த விதமான இனக்கவர்ச்சி பொறிகளை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் பகுதியைச் சார்ந்த விஞ்ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு நாம் பயன்படுத்துவது சால சிறந்தது. மற்றபடி நம் தெரியாமல் நாம் ஏதாவது பயன்படுத்தினோமானால் அது நாம் அந்த பொருட்களை வாங்கிய தொகைக்கு பயன்பாடாக இருக்குமா என்பது சந்தேகமே.
சார், இனக்கவர்ச்சி பொறிகள் அங்காடிகளில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க, அங்காடிகள் தவிர வேறு எங்கெல்லாம் கிடைக்குங்க சார்?
இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் இப்போ குறிப்பாக வந்து நம்ம இந்த அங்காடிகள் வந்து நம்ம அனைத்துமே நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற அங்காடிகளில் இப்போ எல்லாமே இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அங்காடிகள் தவிர வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து நம்ம பொதுவாக அனைத்து பொருட்களையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மொபைல் மூலமாக ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியே வந்து இது நீங்கள் இணையத்தின் வாயிலாகவே இவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் பகுதியை சார்ந்து ஆராய்ச்சி மையங்களை அணுகினால் இவை எங்கு கிடைக்கும் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் பெறலாம்.
இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கய்யா?
நான் முன்பே குறிப்பிட்ட படி இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நாம் வாங்கும்போது எந்த பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீர்கள் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். உதாரணமாக நான் இப்போ முன்னாடி சொன்னேன், மா, கொய்யா போன்ற சப்போட்டா போன்ற தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், அந்த பழத்தோட்டங்களில் பாக்டரோசிரா அப்படின்ற ஒரு பழகி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பழகியை கவருவதற்கு பாக்டரோலியூர் என்ற இனக்கவர்ச்சி பொறியை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த பகுதியில் போய் நம்ம புடலங்காய், பீர்க்கங்காய்க்கு வைக்கிற அந்த கியூலியரை வைத்தால் இந்த மாவை தாக்கும் பழகிகள் கவரப்பட மாட்டாது. அதேபோல் இந்த புடலங்காய், பீர்க்கங்காய் பகுதியில் இந்த பாக்டரோலியூர் என்ற இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தினால் அந்த பகுதியில் உள்ள பழகிகள் கவரப்படாது. இவை இனம் சார்ந்து அவற்றிற்கான இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தும் போது மட்டுமே இவை கவரப்படும். உதாரணமாக பருத்தி வயலை எடுத்துக்கொண்டீர்களானால் இரண்டு விதமான புழுக்கள் தாக்கும், பச்சைக்காய் புழு தாக்கும், புரடீனியாவை புழுவும் தாக்கும். புரடீனியாவை புழுவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் விஞ்ஞானிகளின் உதவியோடு, உங்கள் பகுதி ஆராய்ச்சி மையத்தின் உதவியோடு அவை தாக்கப்பட்டவை புரடீனியா புழுக்களா என்பதை நம் உறுதி செய்து கொண்டு அதற்கு தகுந்த அந்த ஸ்போடாப்டிரா, ஸ்போட்லியூர் என்பதை பயன்படுத்த வேண்டும். அது தாக்கப்பட்டிருக்கும் தாக்கும் பூச்சி பச்சைக்காய் புழுவாக இருந்தால் அவற்றிற்கு நீங்கள் ஹெலிலியூர் என்பது ஸ்போடாப்டிராவை கவர்ந்து அழிக்காது, ஸ்போட்லியூர் என்பது ஹெலிகோவர்பாவை கவர்ந்து அழிக்காது. இவை அது சார்ந்த இனங்களை மட்டுமே கவர்ந்து இழுக்கும் இயல்புடையவை. இதை அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றபடி இவற்றை தெரியாமல் நாம் நீங்களாக ஒரு முடிவெடுத்து, உழவர்கள் தாங்களாக ஒரு முடிவு செய்து இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்துவதனால் நல்ல பலன் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். நீங்கள் அதை சார்ந்த துறை சார்ந்தவர்களை அணுகி, உங்கள் வேளாண் அலுவலர்களையோ விஞ்ஞானிகளையோ அணுகி அந்த பூச்சியை காண்பித்து அதற்கு தகுந்த இனக்க கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்துவதன் மூலம் 100% பலனை பெறலாம்.
ஐயா, விளக்கு பொறி, ஒட்டுப்பொறி, இனக்கவர்ச்சி பொறி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல தகவல் சொல்லியிருக்கிறீங்க. அதை இப்போ தற்போதைய காலத்தில் இருக்கிறவங்க தான் அதை பின்பற்றணுமா, அல்லது நம் முன்னோர்களே இதை பற்றி பயன்படுத்தியிருக்கிறாங்களா, அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கோங்க.
இந்த இனக்கவர்ச்சி பொறி அப்படின்றது, இந்த மாதிரி பொறிகள் அனைத்துமே நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற தகவலின் அடிப்படையில் தான் நம்ம இவ்வளோ ஆராய்ச்சிகள் செய்து இதெல்லாம் நம்ம இன்னும் மேம்படுத்தி அவற்றை வந்து அவற்றின் இனம் சார்ந்த பொறிகளை கண்டுபிடிப்பதெல்லாம் இப்போதைய தற்கால ஆராய்ச்சி வளர்ச்சி, அவற்றை மறுப்பதற்கில்லை. அதே நம் முன்னோர்களும் நாம் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற இன பொறிகளை பயன்படுத்தியுள்ளார்கள். உதாரணமாக வந்து சோளம் எடுத்துக்கொண்டீர்கள்னால் அதில் கதிர் ஈ என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். சோளத்தில் வந்து நம்ம அறுவடையே செய்ய முடியாத அளவிற்கு அந்த கதிர் ஈ சேதத்தை விளைவிக்கும். இதற்கெல்லாம் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வந்துட்டு கருவாட்டு பொறி, அதாவது நாம் கருவாடு வீணா அந்த கருவாட்டை பயன்படுத்திய பிறகு அதில் எஞ்சி உள்ள பொருட்கள், இதை கழிவுகள் என்று கூட சொல்லலாம், அந்த கருவாட்டு கழிவுகள் போன்றவற்றை ஒரு சிறிய அட்டை பெற்றியோ தகர டப்பா போன்றவற்றில் வயல்களில் ஆங்காங்கு கட்டி வைப்பதன் மூலம் இந்த சோள ஈக்கள் அந்த கருவாட்டு பொறிக்கு கவர்ந்து வரும் ஒரு இயல்புடையது என்பதை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தியுள்ளார்கள். அதுபோன்று வாழை மர வாழைத்தோப்பு பழத்தோப்புகளில் அவர்கள் வந்து அந்த நொதிக்கப்பட்ட பொருட்கள், நொதிக்கப்பட்ட பழங்கள் அவற்றுடன் சிறிது ரசாயனங்களை சேர்த்து வைத்து இந்த பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அவர்கள் கொன்றிருக்கிறார்கள். இவற்றின் அடிப்படையிலேயே தற்போது அவை இன்னும் மேம்படுத்தப்பட்ட விதமாக ஆராய்ச்சியின் அடிப்படையில் பலவித மாறுபாடுகள் செய்யப்பட்டு அவை நாம் ஆராய்ச்சி மையங்களிலும் அங்காடிகளிலும் கிடைக்கும்படி நாம் செய்திருக்கின்றோம்.
பூச்சி மேலாண்மையில் மூன்று முறைகளை பற்றி சொன்னீங்கயா, உளவியல், இயந்திரவியல் மற்றும் உயிரியல். உளவியல் இயந்திரவியல் பற்றிய நிறைய தகவல்களை சொன்னீங்க. இப்போ உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு, அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார்.
உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு, உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு என்பது எந்த விதமான ஒரு செலவும் இல்லாமல் நமக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த வரப்பிரசாதம் என்றே கருத வேண்டும். நான் ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்றால், இயற்கை முறை பூச்சி கட்டுப்பாடு, அதாவது குறிப்பாக உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு என்பது உயிரியல் முறை, ஒரு பூச்சியை வைத்து இன்னொரு பூச்சியை அழிக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு பூச்சியை வைத்து இன்னொரு பூச்சி, அதாவது இயற்கையின் படைப்பில் பார்த்தோம்னா ஒரு ஒரு உயிரினமும் பிற உயிரினங்களை சார்ந்துதான் இருக்கின்றது அதனுடைய உணவிற்காக. அந்த விதத்தில் இயற்கையிலும் ஒரு பூச்சியானது இன்னொரு பூச்சியை உண்டு வாழும் இயல்புடையது. அவ்வாறு உண்டு வாழும் இயல்புடையது என்பதை அவற்றை ஒரு நாம் வந்து மூன்று விதமாக பிரிக்கலாம். எவ்வாறு பிரிக்கலாம் என்றால், ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியை பிடித்து கடித்து உண்ணும்போது அவை இறை விழுங்கியாக செயல்படுகிறது. அந்த இறை விழுங்கி என்பது நாம் தட்டான், ஊசித்தட்டான், பிரேயிங் மேண்டிட் எனப்படும் பெருமாள் பூச்சி என்று கிராமத்தில் சொல்வார்கள், கும்பிடு பூச்சி என்று குறிப்பிடுவார்கள், அந்த பூச்சி போன்ற இறை வேங்கிகளாக செயல்படுகின்றன. பெரும்பாலான பூச்சிகள் இறை வேங்கிகளாக செயல்படுகின்றன. இன்னொரு உயிரியல் பூஜை கட்டுப்பாட்டு முறையில் இன்னொரு மிக முக்கிய அங்கமாக விளங்குபவை எம்ஐஎம் பார்த்தால் ஒட்டுண்ணிகள், ஒட்டுண்ணிகளை நாம் பயன்படுத்தலாம். அதாவது அந்த ஒட்டுண்ணிகள் இனங்கள் வளர்வதற்கு பிற முட்டைகளையோ பிற இனம் சார்ந்த புழுக்களையோ அவற்றின் உடலில் உள்ள ஒரு புழுவின் உடலில் உள்ள பொருட்களை இதனுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி வளர்ந்து பின்னால் அவருடைய உருமாறி வெளியில் வரும்போது அவை முட்டை ஒட்டுண்ணிகளாகவோ இல்லை புழு ஒட்டுண்ணிகளாகவோ வெளிப்படும் இயல்புடையவை. இவற்றையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த ஒட்டுண்ணிகளை பொறுத்தவரை பல இனங்கள் உள்ளன. முட்டை பருவத்தில் தாக்கும் ஒட்டுண்ணி, புழு பருவத்தில் தாக்கும் ஒட்டுண்ணி, கூட்டுப்புழு பருவத்தில் தாக்கும் ஒட்டுண்ணி என நம்ம வகைப்படுத்தலாம். இவற்றை அந்தந்த காலகட்டத்தில் சரியான தருணத்தில் நாம் பயன்படுத்தும் போது இவற்றை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி பலன் பெறலாம். மூன்றாவதாக இன்னொரு இனம் பார்த்தோம் என்றால் இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதாவது பூசணங்கள் போன்றவற்றையும் பயன்படுத்தி நாம் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள், பூசணங்கள், வைரஸ் நச்சுயிரிகள், பாக்டீரியா சார்ந்த நச்சுயிரிகள் இவற்றை பயன்படுத்தி கட்டுப்படுத்தும் முறை, பூச்சிகளை கட்டுப்படுத்தும் விதமே ஒருங்கிணைந்த வகையில் உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது.
ஐயா, உயிரியல் முறையில் இறை விழுங்கிகள் பற்றி சொன்னீங்கல்ல, இந்த இறை விழுங்கிகள் எங்கேயா கிடைக்கும், நம்ம எப்படி அதை வாங்குறது?
இந்த இறை விழுங்கிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு இனத்தை சார்ந்த பூச்சி மற்றொரு இனத்தை சார்ந்த பூச்சியை உண்டு வாழறது தான் அதனுடைய இயல்பு. பொதுவாக இதற்காக நாம் வந்து வயல்வெளிகளில் உள்ள ஒரு ஒரு வயல் நம்மளுடைய வயல்களிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இறை விழுங்கிகள் இருக்கின்றன. அவற்றை நாம் வாங்கி விட வேண்டும் என்ற நிர்பந்தமோ கட்டாயமோ கிடையாது. இருப்பினும் சில இறை விழுங்கிகள் சிறந்த முறையில் பயன்படுகின்றன. உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால் நெல் வயலில் உள்ள புகையானை கட்டுப்படுத்துவதில் ஒரு வித நாவாய்ப்பூச்சி, அதாவது சிட்டோரினஸ் லிவிடி பென்னிஸ் என்று அழைக்கப்படும் நாவாய்ப்பூச்சி சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். அதே போன்று பெரும்பாலான மாவு பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விதமான கிரிப்டோலிமஸ் மான்ட்ரோசெரி கிரிப்டோலெமஸ் மான்ட்ரோசெரி போன்ற ஒரு பொறி வண்டினை நாம் சிறந்த முறையில் நாம் பயன்படுத்தலாம். இது போன்ற ஒரு இறைவேங்கிகள் ஒரு சில இறைவேங்கிகள் நாம் ஆராய்ச்சி மையங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு பலவிதமான தனியார் பங்களிப்பு தனியார் நிறுவனங்களும் இவற்றை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன. அவர்களிடமிருந்து வாங்கி பயன்பெறலாம். மற்றபடி இறைவேங்கிகள் என்பவை உங்கள் வயலிலேயே உள்ளன. இறைவேங்கிகளை நாம் வாங்கி விட வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வயலில் உள்ள இறைவேங்கிகளை காப்பாற்றி ஒரு இறைவேங்கி 10 ஆகவும் 10 இறைவேங்கி 100 ஆகவும் 100 இறைவேங்கி 1000 ஆகவும் பின்னர் அவை லட்சக்கணக்கிலும் பெருகும் அளவிற்கு நாம் அவற்றிற்கு துணை புரிய வேண்டும். எப்படி துணை புரிய முடியும்? நாம் அங்கக வேளாண்மையை பின்பற்ற வேண்டும். ரசாயன மேலாண்மையை பின்பற்றினால் எப்படி உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கும் உங்களுக்கு தொந்தரவு தரும் பூச்சிகள் மடிகின்றனவோ அதே தருணத்தில் இந்த இறைவேங்கிகளும் பக்கத்தில் மடிந்து விழுந்துவிடும். அப்படி இருக்கும்போது நம் அங்கக வேளாண்மையை பின்பற்றும் போது இந்த இறைவேங்கிகள் காப்பாற்றப்படுவதோடு மட்டுமில்லாமல் இவையே உங்கள் வயலிலுள்ள பூச்சிகளையும் பிடித்து உண்டு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும். இவற்றை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது எந்த வயலில் இறைவேங்கிகள் அதிகமாக இருக்கும் என்றால் எந்த உழவர்கள் எந்த விவசாயிகள் அங்கக முறையை பயன்படுத்துகிறார்களோ பூச்சி கட்டுப்பாட்டிற்கு அவர்கள் வயலில் மட்டுமே இந்த இறைவேங்கிகள் அதிக அளவில் காணப்படும். ரசாயன முறையை நம்பி வாழ்பவர்கள் வயலில் இறைவேங்கிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிக குறைவு.
அருமையான விளக்கங்கையா. ஒட்டுண்ணிகள் பயன்படுத்தி எப்படி பூச்சி மேலாண்மை செய்ய முடியும்?
ஒட்டுண்ணிகள் நான் முன்பே குறிப்பிட்டபடி இவற்றில் 3 பருவங்களில் தாக்கும் ஒட்டுண்ணிகள் உள்ளன. முட்டை பருவ ஒட்டுண்ணி, புழு பருவ ஒட்டுண்ணி, கூட்டு புழு பருவ ஒட்டுண்ணி என இவற்றை வகைப்படுத்தலாம். அதாவது நாம் எந்த பூச்சியை கொல்ல விரும்புகிறோமோ அந்த பூச்சியின் முட்டை பருவத்திலேயே இந்த ஒட்டுண்ணிகள் அவற்றை தாக்கி கொல்லும் இயல்புடையவை என்றால் அவை முட்டை ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படுகின்றன. நாம் எந்த பூச்சியை கொல்ல விருப்பப்படுகிறோமோ எவற்றை குறைக்க விருப்பப்படுகிறோமோ அவற்றின் புழு பருவத்தில் தாக்கி அந்த பூச்சியை ஒரு சேத நிலைக்கு கீழ் கொண்டு வரும் இயல்புடைய ஒட்டுண்ணியாக இருந்தால் அவற்றை புழு ஒட்டுண்ணி என்று குறிப்பிடுகின்றோம். நாம் எந்த பூச்சியை கட்டுப்படுத்த விரும்புகிறோமோ அந்த பூச்சியின் கூட்டு புழு பருவத்தில் தாக்கி அதன் அளவை அந்த புழுக்களின் அந்த நாம் எந்த பூச்சியை கொல்ல விரும்புகிறோமோ அதன் அளவை மட்டுப்படுத்த விரும்ப கூட்டுப்புழு பருவத்தில் தாக்கினால் அவற்றை கூட்டுப்புழு ஒட்டுண்ணி என்று குறிப்பிடுகின்றோம். பொதுவாக முட்டை ஒட்டுண்ணி அப்படி என்று வரும்போது நம் உழவர்களுக்கு அனைவர்களுக்கும் பரிச்சயமாக தெரிந்த ஒரு முட்டை ஒட்டுண்ணி ட்ரைக்கோகிரமா. ட்ரைக்கோகிரமா என்பது ஒரு மிக அனைவருக்கும் தெரிந்த சிறந்த ஒரு முட்டை ஒட்டுண்ணி ஆகும். இந்த முட்டை ஒட்டுண்ணியில் இந்த ட்ரைக்கோகிரமா அப்படின்றது முட்டை ஒட்டுண்ணியாக இருந்தாலும் அவை ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்றவை அதவற்றின் இனங்கள் மாறுபடும். நீங்கள் உதாரணமாக குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் முட்டை ஒட்டுண்ணியில் ட்ரைக்கோகிரமா கைலோனிஸ், ட்ரைக்கோகிரமா ஜப்பானிக்கம், ட்ரைக்கோகிரமா பிரேசிலென்சிஸ் போன்ற பலவிதமான முட்டை ஒட்டுண்ணிகள் உள்ளன. இந்த கைலோனிஸ் இனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவை அவரை, மொச்சை, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, வெண்டை, கத்தரி, ஆமணக்கு போன்ற பல பயிர் சூழலில் சிறந்த விதத்தில் செயல்படும். ட்ரைக்கோகிரமா ஜப்பானிக்கம் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவை கரும்பில் நுனி குருத்து புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவை நெல்லில் தண்டு துளைக்கும் புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மிகச் சிறந்த முறையில் நாம் பயன்படுத்தலாம். இதே வந்து நாம் வந்து மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அசிரோபேகஸ் பப்பாயே என்று அழைக்கப்படும் ஒரு ஒட்டுண்ணி இருக்கிறது. இந்த ஒட்டுண்ணி மாவு பூச்சிகளை மரவள்ளி, பப்பாளி, கோக்கோ போன்று பலவிதமான சூழல்களில் இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இயல்புடையது. எனவே இவற்றை அறிந்து நாம் பயன்படுத்தும் போது நாம் சிறந்த முறையில் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த அசிரோபேகஸ் பப்பாயே எனப்படுவது நாம் பலனை அனுபவிக்கும் இந்த பப்பாயா, மரவள்ளி, கோகோ போன்றவை மட்டும் இல்லாமல் நம் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் மல்பெரி, பட்டுப்புழு வளர்ப்பிற்கு மிக முக்கியமான செடி மல்பெரி, அந்த மல்பெரியை தாக்கும் மாவு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் இயல்புடையது. எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பட்டுப்புழு வளர்ப்பவர்களுக்கும் நாம் கூறிக்கொள்கிறேன், அசிரோபேகஸ் பப்பாயே என்ற ஒரு ஒட்டுண்ணியானது மாவு பூச்சிகள் உங்கள் மல்பெரி செடிகளில் காணப்படும் மாவு பூச்சிகளையும் உண்டு அழிக்கும் இயல்புடையவை, நீங்களும் வாங்கி பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உயிரியல் முறையில் இறைவிழுங்கிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பற்றி சொன்னீங்கயா, வேறு ஏதாவது யுக்தி இருக்கா?
கண்டிப்பாக நம்ம இந்த உயிரியல் முறைகளில் வந்துட்டு ஒட்டுண்ணிகள், இறைவேங்கிகள் இவற்றை பார்த்தோம். இந்த ஒட்டுண்ணிகள் எத்தனை வகைப்பாடுகள் உள்ளன என்பதையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். அந்த விதத்தில் இன்னொரு முறை அப்படின்னு பார்க்கும்போது இது நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துவது. இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்துவது என்றால் என்ன? நுண்ணுயிர்களை பயன்படுத்துவது என்பது வைரஸ் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது, பாக்டீரியா சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது, பூஞ்சானங்கள் சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், பூசணங்களை அடிப்படையாக கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவது போன்றவற்றை வைத்து நாம் கட்டுப்படுத்தும் முறைகள். உதாரணமாக பூசணங்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இரண்டு விதமான பூசணங்கள் உள்ளன. கரும் பச்சை பூசணம், வெள்ளை பூசணம், இவை இரண்டு விதமான பூசணங்கள் உள்ளன. இந்த இரண்டு விதமான பூசணங்களும் அவற்றை தாக்கும் புழுக்கள் மாறுபடும். உதாரணமாக இந்த கரும் பச்சை பூசணங்கள், அதாவது ஆங்கிலத்தில் வந்து இது மெட்டாரைசியம் அனிசோபிலே, மெட்டாரைசியம் அனிசோபிலே, சுருக்கமாக மெட்டாரைசியம் என்று கேட்டாலே கடைகளில் கிடைக்கும். இந்த மெட்டாரைசியம் எனப்படும் பூசணமானது வண்டு வகைகளின் இளம் பருவ புழுக்களை தாக்கி அழிக்க வல்லது. தென்னையில் எல்லா விவசாயிகளுக்கும் தெரிந்த ஒரு மிக தொல்லை தரக்கூடிய பூச்சி காண்டாமிருக வண்டு. அந்த காண்டாமிருக வண்டு அதனுடைய வளர்ச்சி எங்கு இருக்கும், அதன் புழுப்பருவம் எங்கு இருக்கும் என்றால் தென்னை மரத்தில் இருக்காது. தென்னந்தோப்பில் ஓரத்தில் நாம் கண்டும் காணாமலும் வைத்துள்ள அந்த எரு குழிகளில் தான் இவற்றின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்பொழுது அந்த எரு குழிகளில் நீங்கள் அவ்வப்போது இந்த பச்சை கரும் பூசணத்தை தெளிக்கும் போது அவை அந்த எரு குழிகளிலே மடிந்துவிடும், தென்னை மரம் பக்கமே செல்லாது. இவ்வாறு இவற்றை நாம் கட்டுப்படுத்தலாம். வெள்ளை பூசணம், வெள்ளை பூசணம் என்பது ஆங்கிலத்தில் பிவேரியா என்று அழைக்கப்படும். இந்த பிவேரியா இன பூசணத்தை நாம் பயன்படுத்தும் போது பெரும்பாலான அந்துப்பூச்சி இனத்தைச் சேர்ந்த புழுக்களை நாம் கட்டுப்படுத்த முடியும். இதே போன்று பலவிதமான பூசணங்கள் உள்ளன. பேசிலோமைசஸ் என்ற பூசணம் உள்ளது. இது போன்ற பூசணங்கள் ஒவ்வொரு பூச்சி இனங்களுக்கும் மாறுபடும் விதத்தில் உள்ளன. வெர்டிசிலியம் இது மற்றொரு வகையான பூசணம். இவை செதில் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும் இயல்புடையவை. ஸோ இவற்றை நாம் அறிந்து உங்கள் பகுதியில் நீங்கள் என்ன பயிர் செய்கிறீர்கள், அவற்றில் எந்த விதமான புழுக்கள் உள்ளன, அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எந்த பூசணம் சிறந்த முறையில் செயல்படும் என்பதை குறித்து சற்று தகவல்களை சேகரித்து கொண்டு அவை எங்கு கிடைக்கும் என்ற தேடலோடு நீங்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தினால் மிகச் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். அதே போல் அடுத்தது வைரஸ். வைரஸ் என்று வரும்போது இவற்றில் நியூக்ளியார் பாலிஹெடரோசிஸ் வைரஸ், அதாவது என்பிவி என்று ஆங்கிலத்தில் மிகச் சுருக்கமாக சொல்வார்கள். இந்த என்பிவி என்பது என்னவென்றால் நீங்கள் பச்சைக்காய் புழுவை கட்டுப்படுத்துவதற்கு, புரோடினியா புழுவை கட்டுப்படுத்துவதற்கு என ஒவ்வொரு புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் இது போன்ற நம்ம வைரஸ்களை பயன்படுத்தலாம். இந்த வைரஸுகளை பயன்படுத்தும் போது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இவை எந்த இனத்தை சார்ந்த வைரஸோ அந்த இனம் சார்ந்த புழுக்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். உதாரணமாக புரோடினியாக்காக நீங்கள் பயன்படுத்தும் வைரஸ் பச்சை காய்ப்புவை கட்டுப்படுத்தாது. பச்சை காய்ப்புவ இனத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் ஹெலிகோவெர்பா ஆர்மிஜெரா, அதாவது HANPV என்ற ஒரு வைரஸை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவை மட்டுமே பச்சை காய்ப்புவை கட்டுப்படுத்தும், அவை புரோடினியாவை கட்டுப்படுத்தாது. புரோடினியாவை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதே புரோடினியா புழுவிலிருந்து எடுக்கப்பட்ட வைரஸை மட்டுமே நாம் பயன்படுத்த முடியும்.
அங்கக பூச்சி மேலாண்மையை இன்னும் நல்லாவே மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள்லாம் என்னங்க சார்?
அங்கக பூச்சி மேலாண்மையை நம்ம இன்னும் நல்லா மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா ஒரு ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த பகுதி உழவர்கள் கலந்து ஆலோசித்து ஒருமித்த வகையில் தக்க தருணத்தில் விதைப்பு அல்லது நடவுகளை மேற்கொள்ள வேண்டும். அவற்றைக்கு தகுந்த நீர் மேலாண்மை, சில நேரங்களில் அதிகப்படியான நீரும் பூச்சிகளை உறவைத்துவிடும், அதிக குறைவான நீரும் பூச்சிகளை வரவைத்துவிடும், அவற்றை அறிந்து தக்க நீர் மேலாண்மையை கையாள வேண்டும். மேலும் அவற்றிற்காக நாம் இடுபொருட்கள், பூமியில் கொடுக்கும் எரிபொருட்கள், மண்ணில் கொடுக்க வேண்டிய இடுபொருட்கள் என்ன? உதாரணமாக தாவரங்களை சார்ந்த இடுபொருட்கள், வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, இது போன்ற உரங்கள், இவையெல்லாம் உயிர் உரங்கள். இது போன்றவற்றை மண்ணில் எவ்வளவு நாம் ஊட்டம் ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு பின்னர் வருங்க நீங்கள் பலனை அனுபவிக்கும் காலத்தில், குறிப்பாக அந்த பயிர்கள் பூ பிடிக்கும் தருணத்தில், காய் பிடிக்கும் தருணத்தில் அவற்றிற்கு அந்த பயிர்களுக்கு நல்ல வலுவினை கொடுக்கும். ஒரு பயிர் வலுவாக இருந்தாலே அவை பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து எதிர்த்து அவற்றை தாக்குப்பிடித்து தாங்கும் இயல்புடையவையாக இருக்கும். அப்பொழுது ஒரு பயிருக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டுமென்றால் முன்னமே அந்த பயிருக்கு பயிர் வளர்ப்பில் நாம் ஈடுபடும் போது அவற்றிற்கு தேவையான உரங்களை, இயற்கை சார்ந்த உரங்களை, தாவர அடிப்படையிலான உரங்களை, ஊட்டமேற்றிய தொழு உரங்களை நாம் மண்ணில் இடுவது மிக மிக முக்கியம். இவை மட்டும் இல்லாமல் உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, நுண்ணூட்டச்சத்துக்கள் போன்றவற்றை சரியான தருணத்தில் நாம் இடுவதன் மூலமும், சரியான தருணத்தில் விதைப்பு மேற்கொள்வது, சரியான தருணத்தில் நடவு மேற்கொள்வது, ஒருங்கிணைந்த முறையில் அனைத்து விதமான பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளையும் கையாள்வது, அவற்றிலும் குறிப்பாக அங்கக முறைகளை கையாள்வது போன்றவற்றை கையாளும் போது நாம் மிகச்சிறந்த முறையில் இந்த பூச்சி கட்டுப்பாட்டை அங்கக முறையில் நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். பின்னர் அந்த பயிர்கள் வளர்ந்த பிறகும் இவற்றிற்கு தாவர பூச்சிக்கொல்லிகள், அவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த பலனான முடியும். தாவர பூச்சிக்கொல்லிகள் என்றால் வேம்பு, புங்கம், இலுப்பை சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை நாம் பயன்படுத்தலாம். இவற்றை தக்க தருணத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை விட அதிகப்படியாக போகாமல் நாம் கட்டுப்படுத்த இயலும்.
தாவர பூச்சிக்கொல்லின்னு சொன்னீங்க இல்லையா, தாவர பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன?
மிக அருமையான கேள்வி. தாவர பூச்சிக்கொல்லிகள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து இருக்கும். தாவர பூச்சிக்கொல்லிகள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள், இவற்றை பார்க்கும்போது ரசாயனம் என்றாலே அது மிகவும் கொடிய நச்சு வாய்ந்த பொருள், தாவரம் என்றாலே நச்சற்ற ஒரு பொருள். இது அனைவருக்கும் நம் மனதில் உள்ள ஒரு கருத்து. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தவரை சில நேரங்களில் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் கூட அவ்வளவு வீரியமாக செயல்படாது, தாவர பூச்சிக்கொல்லிகள் மிக வீரியமாக செயல்படும். எப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது உதாரணமாக வேம்பு சார்ந்த எண்ணெய்கள், புங்கம் சார்ந்த எண்ணெய்கள், இலுப்பை சார்ந்த எண்ணெய்கள் போன்ற எண்ணெய் பொருட்களை குறிப்பாக வேப்ப எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தும் போது பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தாவர பூச்சிக்கொல்லி தானே, இது என்ன செய்துவிடப் போகிறது என்ற அடிப்படையில் அதிகப்படியாக பயன்படுத்தும் போது இவை இலைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இயல்புடையவை. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது இவ்விதமான தாவர அடிப்படையிலான பெறப்பட்ட எண்ணெய்கள் இலைகளை சமயத்தில் எரித்துவிடும் இயல்பு கூட உண்டு. எனவே இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் என்பது தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்டவை, எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது என்ற அடிப்படையில் நம் மனம் போன போக்கில் அதிகப்படியான அளவில் பயன்படுத்தக்கூடாது. அதற்காக கொடுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட அளவு வேப்பங்கொட்டை கரைசல், வேப்பம் புண்ணாக்கு கரைசல் போன்றவை 5% வரை நாம் பயன்படுத்தலாம். அதே எண்ணெய்களை பொறுத்தவரை அதிகபட்சம் 2% வரை பயன்படுத்தலாம். அளவுக்கு அதிகமாக நாம் இந்த தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அவை பூச்சிகளை கட்டுப்படுத்தும், நல்ல விதத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் அந்த பயிர்களில், இலைகளில் அந்த பச்சையம் சார்ந்துள்ள இடங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. இவற்றை கவனமாக கருத்தில் கொண்டு பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை மட்டும் பயன்படுத்தும்படி நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தாவர பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை நாம் கருத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கயா. அப்படி நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது பொருளாதார சேதம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த பொருளாதார சேத நிலை, அதை பற்றின ஒரு விரிவான தகவல்.
பொருளாதார சேத நிலை கண்டிப்பாக ஒரு விவசாயிகளும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். பொருளாதார சேத நிலை, பொருளாதார சேத நிலை அப்படின்றது ஒரு பூச்சிகளுக்கும் நாம் வந்து நிர்ணயித்திருக்கிறோம். எல்லா அனைத்து விதமான பயிர்ச்சூழலிலும் உள்ள பூச்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பூச்சி இனங்களுக்கும் பொருளாதார சேத நிலை வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு பயிரில் வந்து தண்டு தொலைப்பானின் சேதம் என்று எடுத்துக்கொண்டால் 10% வரை தான் இருக்க வேண்டும். ஒரு இலை என்று எடுத்துக்கொண்டால் அவற்றில் 2 முதல் 3 அசுவினிகள் தான் இருக்க வேண்டும். அவற்றிற்கு மேற்போனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அது பாதிக்கும், அதாவது நீங்கள் எடுக்கும் மகசூலில் பாதிப்பு ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றோம். அதுதான் பொருளாதார சேத நிலை. பொருளாதார சேத நிலை என்பது என்னவென்றால், பொருளாதார சேத நிலை என்று ஒரு பூச்சிக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அந்த தருணம் வரை உங்கள் பயிரின் மகசூலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. எந்த ஒரு பூச்சியினம் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார சேத நிலையை கடந்து அதிகப்படியாக உற்பத்தியாக ஆரம்பிக்கின்றதோ அப்போது உங்களுடைய மகசூலில் பாதிப்பு ஏற்படும். அந்த பொருளாதார சேத நிலையை கடந்து விடாமல் நாம் பூச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். பொருளாதார சேத நிலையை கடந்து விடாமல் பூச்சிகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் நாம் ஆரம்பம் முதலே நாம் குறிப்பிட்டபடி மண்ணிற்கு கொடுக்க வேண்டிய ஊட்டங்களை கொடுத்து, நல்ல ரகங்களை தேர்வு செய்து, நல்ல நீர் மேலாண்மையை செய்து பயிரை வீரியத்துடன் வளர்த்தோம் என்றால் நாம் இந்த பொருளாதார சேத நிலைக்கு அதிகப்படியாக பூச்சிகள் செல்லாமல் கண்டிப்பாக கட்டுப்படுத்த இயலும்.
இதுவரை அங்கக பூச்சி மேலாண்மை பற்றி பல முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்தமைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அங்கக பூச்சி மேலாண்மை முனைவர் பேராசிரியர் மு. சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நேர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
நன்றிகள். நான் குறிப்பிட்டபடி அங்கக வேளாண்மை குறித்த குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இவற்றை பின்பற்றி பலன் பெற வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நேர்களே, இதுவரை டாக்டர் எம். சந்திரசேகரன் அவர்கள் இயற்கை விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தவறாமல் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.